The greatest divine virtue is patience.
தெய்வீக குணாதிசயங்களிலேயே மிகவும் நேர்த்தியான ஒரு குணாதிசயம் இருக்குமேயானால் அதுதான் பொறுமை.
And the best place to get it is in India.
அந்த நேர்த்தியான தெய்வீக குணாதிசயத்தை பெறக்கூடிய சிறந்த இடம் நம்முடைய இந்திய தேசம்.
So I praise the Lord.
ஆவே நான் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
Okay. Yesterday we were considering how God created the light in the midst of darkness.
இருளின் மத்தியிலே தேவன் எப்படி ஒளியை சிருஷ்டித்தார் என்று நேற்றைய தினத்திலே தியானித்தோம்.
Right in the first chapter of the Bible.
வேதாகமத்தின் முதல் அதிகாரத்திலேயே அது இருக்கிறதை பார்க்கிறோம்.
And that is a picture of how God wants to bring his light into our lives.
தேவன் தம்முடைய ஒளியை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியாக நிழலாட்டமாக அதை நாம் பார்க்கிறோம்.
Today I want to turn to 1 John chapter 1.
இன்று நான் 1 யோவான் 1 அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட பேச போகிறேன்.
This has got a message especially for people who live in our time.
நம்முடைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கென்று ஒரு விசேஷித்த செய்தி இதிலே காணப்படுகிறது.
Many people nowadays are discouraged.
அநேகர் இந்த நாட்களிலே சோர்வடைந்திருக்கிறார்கள்.
Afraid.
பயப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள்.
Anxious about the future.
எதிர்காலத்தை குறித்து பதஷ்டப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள்.
More than say 100 years ago.
100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது இவ்விதமான உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது.
And here it says that John says in 1 John 1 verse 4.
1 யோவான் 1 அதிகாரம் 4 வசனத்திலே யோவான் சொல்கிறார்,
These things we write so that your joy may be full.
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்.
A life full of light is a life full of joy.
ஒளியினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை.
Do you believe that God wants you to live a life where you are never discouraged?
ஒரு காலம் அதிரியப்படாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா?
Where you never are in a bad mood at any time.
எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நீண்ட முகத்தோடு கூட துக்கமா இருக்கக்கூடிய ஒரு தேவையே இல்லாத ஒரு வாழ்க்கை.
Whatever your external circumstances may be,
உங்களுடைய வெளிப்பிரகாரமான சூழ்நிலை எவ்வளவுமா இருந்தாலும் சரி,
and however other people may treat you,
மற்ற மக்கள் உங்களை எவ்வாறு நடத்தினாலும் சரி,
this is how Jesus lived on this earth.
இதே போல தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
Jesus lived in a wicked world.
துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகத்திலே இயேசு வாழ்ந்தார்.
But he was never discouraged.
ஆனால் ஒரு காலம் அவர் சோர்வடையவே இல்லை.
Never depressed.
ஒரு காலம் அதிரியப்படவில்லை.
Never gloomy or in a bad mood.
ஒரு காலம் நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு துக்கப்பட்டுக் கொண்டு இருக்கவே இல்லை.
People made so many demands on his time.
அவருடைய நேரத்தை அதிகமாய் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள்.
And he was never upset with people.
ஒரு காலம் மக்களிடத்திலே அவர் மனத்தாங்கல் அடையவில்லை, கவலைப்படவில்லை.
And many of us may have thought that's because he was God.
அவர் தேவனாய் இருந்தபடியினாலே தான் அப்படி இருந்தார் என்று நம்மிலே அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But think of this.
ஆனால் இதை எண்ணி பாருங்கள்.
If Jesus lived on earth as God,
இந்த பூமியிலே இயேசு தேவனாக வாழ்ந்தார் என்றால்,
he cannot say to us follow me.
நம்மை பார்த்து என்னை பின்பற்று என்று அவர் சொல்ல முடியாது.
There are two great truths concerning the Lord Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இரண்டு பெரிய சத்தியங்கள் காணப்படுகிறது.
And if you don't hold both of them together,
இந்த இரண்டு சத்தியங்களையும் ஒன்றாக நீங்கள் பிடித்துக் கொள்ளாவிட்டால்,
you will go into error.
நீங்கள் தவறாய் போய்விடுவீர்கள்.
The first truth is that he existed from all eternity with the Father and the Holy Spirit as God.
முதல் சத்தியம், அநாதியாய் நித்திய நித்திய காலமாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் கூட இயேசு கிறிஸ்து இருந்தார்.
Jesus Christ is the eternal God.
இயேசு கிறிஸ்து ஒரு நித்திய தேவன்.
He is the second person of the Trinity.
அந்த திரித்துவத்தின் இரண்டாவது நபர்.
But when he came to earth,
அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது,
and he took our human body,
அவர் நம்முடைய மாம்ச சரீரத்திலே அவர் வந்தார்.
He also became a man.
அவரும் ஒரு மனிதனாக மாறினார்.
He did not stop being God.
அவர் தேவனாய் இருப்பதிலிருந்து நின்றுவிடவில்லை.
Because God can never stop being God.
தேவன் தேவனாக இருப்பதிலிருந்து ஒரு காலம் தம்மை நிறுத்த முடியாது.
But he became also 100% a man.
நூற்றுக்கு நூறு அவர் மனிதனாகவும் மாறினார்.
He was not 50% God and 50% man.
அவர் 50% தேவனாகவும் 50% மனிதனாகவும் வாழவில்லை.
He was not half God and half man.
பாதி தேவனாகவும் பாதி மனிதனாகவும் அவர் இல்லை.
Even when he was on earth,
அவர் இந்த பூமியில் இருந்தபொழுதிலும் கூட,
even today in heaven,
இன்றைக்கும் பரத்திலே,
he is 100% God and 100% man.
அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருக்கிறார்.
But when he lived on this earth,
ஆனால் இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது,
even though he was God,
அவர் தேவனாய் இருந்தும் கூட,
he did not use his heavenly resources to live us on this earth.
இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கைக்காக பரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பலனை அவர் நம்பியிருக்கவில்லை.
He could have used it.
அவர் அந்த அதை பயன்படுத்தி இருந்திருக்கலாம்.
But he did not use it.
ஆனால் அவர் அதை பயன்படுத்தவில்லை.
Here is one example.
இங்கே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
In the garden of Gethsemane,
தோட்டத்திலே,
when the soldiers came to catch him,
அங்கே படைவீரர்கள் அவரை பிடிக்க முடியாது வருகிறார்கள்.
He told Peter,
அவர் பேதுருவை பார்த்து சொன்னார்,
I can ask my father and my father will send 72,000 angels to fight for me right now.
நான் பிதாவை கேட்டிருந்தால் இப்பொழுதே 72,000 தூதர்களை போராட முடியாக என்னுடைய பிதா அனுப்பியிருந்திருப்பார் என்று சீஷர்களுக்கு இயேசு சொன்னார்.
He could do that because he was a son of God.
அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபடினாலே அப்படி அவர் செய்திருந்திருக்க முடியும்.
You and I cannot ask for 72,000 angels to come to earth.
நீங்களும் நானும் 72,000 தூதர்கள் இந்த பூமிக்கு வரும்படியாய் கேட்டு பெற முடியாது.
But he could do it.
ஆனால் அவரால் அதை செய்ய முடியும்.
One word and 72,000 angels would have come to fight.
ஒரு வார்த்தை போதும் 72,000 தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து போராடி இருந்திருப்பார்கள்.
But
ஆனால்
he said, I will not do that.
நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னார்.
There is an example.
இங்கே நமக்கு ஒரு மாதிரி.
How he had power, but he would not use it.
அவருக்கு வல்லமை இருந்தும் அதை அவர் பயன்படுத்தவில்லை.
If you don't understand this was true throughout Jesus' life,
இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால்,
you will not be able to understand how he lived on this earth.
அவர் இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தார் என்பதை நீங்கள் ஒரு காலம் விளங்கிக் கொள்ள முடியாது.
And that is very important to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானது.
Because when we understand that,
இதை நாம் விளங்கிக் கொள்ளும் நேரத்தில்,
and we believe it,
இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது,
we get the power through the Holy Spirit to live like he lived.
அவர் வாழ்ந்தது போலவே நாமும் வாழும்படியாக நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ள முடியும்.
Now when we look around at all the Christians around us,
நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நாம் கண்ணோக்கி பார்க்கும்
பொழுது,
நம்முடைய சொந்த வாழ்க்கையும் பார்க்கிறோம்,
or the way many Christian husbands and wives live at home,
குடும்பத்திலே அநேக கிறிஸ்தவ கணவன் மனைவிமார்கள் வாழக்கூடிய விதத்தை பார்க்கிறோம்,
we have to hang our head in shame,
நம்முடைய தலையை வெட்கத்திலே நாம் தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும்,
and say Christians have not reflected the life of Christ to other people.
கிறிஸ்தவர்கள் மற்ற ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலித்து காண்பிக்கவில்லை என்பதை நாம் துக்கத்தோடு ஒத்துக்கொள்ள வேண்டும்.
I often say this.
நான் அடிக்கடி இதை சொல்கிறேன்.
That India has not rejected Jesus Christ.
இந்திய தேசம் இயேசு கிறிஸ்துவை ஒரு காலம் தள்ளவில்லை.
What has India rejected?
இந்தியா தேசம் எதை தள்ளியது?
India has rejected the Christ that they have seen in Christian people.
இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிலே பார்க்கக்கூடிய கிறிஸ்துவை தான் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டது.
They have seen Christian people fighting and quarreling.
கிறிஸ்தவ மக்கள் சண்டை போடுகிறதையும் போராடுகிறதையும் பார்த்திருக்கிறார்கள்.
Christian husbands and wives fighting with each other.
கிறிஸ்தவ கணவன் மனைவி தம்பதியர்கள் ஒருவரோடு சண்டை போடுகிறதையும் பார்க்கிறார்கள்.
Christians going to court to elect a bishop.
தங்களுடைய பிஷப்பை தேர்ந்தெடுப்பதற்காக வழக்கு மன்றத்திற்கு போகிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறார்கள்.
And sometimes Christian leaders falling into adultery.
சில சமயத்திலே கிறிஸ்தவ தலைவர்கள் விபச்சாரத்திலே வேசித்தனத்திலே விழுகிறார்கள்.
Christian leaders running after money.
கிறிஸ்தவ தலைவர்கள் பணத்திற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
And say some really sincere Hindu people say,
உண்மையாலுமே ஒரு உண்மை மனதோடு இருக்கக்கூடிய இந்து மக்கள் சொல்லுகிறார்கள்,
I don't want this Christ.
இந்த கிறிஸ்து எனக்கு வேண்டாம்.
I don't want this Christ to make husband and wife fight with each other.
கணவனும் மனைவியும் சண்டை போட செய்கிற இந்த கிறிஸ்தவ தெய்வம் எங்களுக்கு வேண்டாம்.
I don't want this Christ to make people run after money.
பணத்தின் பின்னாக ஓட செய்கிற இந்த கிறிஸ்தவ தெய்வம் எங்களுக்கு வேண்டாம்.
I don't want this Christ to make people discouraged and gloomy and anxious and fearful.
கவலைப்பட்டு பயந்து அதிரையப்பட்டு சோர்வடைய கூட செய்யக்கூடிய இந்த கிறிஸ்தவ தெய்வம் எங்களுக்கு வேண்டாம்.
I tell such dear Hindu friends,
அப்படிப்பட்ட அருமையான இந்து நண்பர்களை பார்த்து நான் சொல்லுகிறது என்னவென்றால்,
I agree with you.
உங்களோடு கூட நான் முற்றிலுமாய் ஒத்துக்கொள்கிறேன்.
I also reject that Christ.
அந்த கிறிஸ்துவை நானும் தள்ளி விடுகிறேன்.
That is not the real Christ.
அவர் உண்மையான கிறிஸ்து அல்ல.
That is a counterfeit Christ being projected by people who say that they are Christian.
தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் காண்பிக்கக்கூடிய போலியான ஒரு கிறிஸ்து.
There is a verse in the Bible where God told the people of Israel.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு காரியத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு வசனம் வேதத்திலே காணப்படுகிறது.
It says in Romans 2 that my name is blasphemed among the heathen because of the way you people live.
நீங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கை நிமித்தமாக புறஜாதிகளுக்குள்ளே என்னுடைய நாமம் தூஷணம் பண்ணப்படுகிறதே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 2 அதிகாரத்திலே.
Today the name of Jesus Christ is dishonored in many countries because of the way Christians are living.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழுகிற விதத்தின் நிமித்தமாக பல நாடுகளிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது.
Not only India.
இந்திய தேசத்திலே மட்டுமல்ல.
You go to America.
அமெரிக்காவுக்கு சென்று பாருங்கள்.
There are Christian leaders who pastors who fall into adultery.
அங்கே பாஸ்டர்மார்கள் விபச்சாரத்திலே விழுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
Homosexuality.
ஓரின சேர்க்கையிலே விழுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
They divorce each other.
அவர் விவாகரத்து செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள்.
There are Christian churches where men are marrying men.
ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் காணப்படுகிறது.
Is this Christianity?
இதுதான் கிறிஸ்தவமா?
No.
இல்லை.
This is a counterfeit.
இது போலியான கிறிஸ்தவம்.
The first prayer that Jesus taught us to pray.
நாம் ஜெபிக்கும்படியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம்.
Was not forgive us our sins.
உங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று அல்ல.
Now we think the first prayer we should pray is forgive us our sins.
ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லுகிற ஜெபம் தான் முதலாவது நாம் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம்.
That is prayer number 4.
அது நான்காவது ஜெபம்.
Jesus said before you pray forgive us our sins you need to pray 3 other prayers.
நீங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதற்கு முன்பதாக வேறு 3 ஜெபங்களை ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார்.
Our Father who art in heaven.
பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே.
Number 1.
முதலாவது ஜெபம்.
Hallowed be thy name.
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, கனமண்ணப்படுவதாக.
Number 2.
இரண்டாவது ஜெபம்.
Let thy kingdom come.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
Number 3.
மூன்றாவது.
Thy will be done on earth as it is in heaven.
உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
Give us this day our daily bread.
அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்.
And forgive us our sins.
பிறகு எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும்.
So asking even for earthly needs comes after all these first 3 requests.
ஆகவே பூமிக்குரிய தேவைகளை தேவனிடத்திலே கேட்கக்கூடிய அந்த ஜெபம் கூட முதலாவது 3 ஜெபங்களுக்கு பின்னர் தான் வருகிறது.
That is the way a true Christian lives.
இப்படி தான் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் வாழ வேண்டும்.
But it takes time.
ஆனால்
to change our way of thinking.
நாம் சிந்திக்கிற விதத்திலே மாற்றம் வருவதற்கு காலம் எடுக்கும்.
You know our main problem is because our first prayer is give me my daily bread.
நம்முடைய பிரதான பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய முதல் ஜெபமே அன்றன்றுள்ள அப்பத்தை இன்றைக்கு தாரும் என்று ஜெபிக்கிற ஜெபம்தான்.
Give me everything that I need for my earthly life.
என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் தேவைக்காக வேண்டிய அனைத்தையும் ஆண்டவரே எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோமே முதல் ஜெபமாக அதுதான்.
Give me healing.
எனக்கு ஆரோக்கியத்தை தாரும்.
Give me money.
பணத்தை தாரும்.
Give me a job.
வேலையை தாரும்.
Give me a good husband.
நல்ல கணவனை தாரும்.
Good wife.
நல்ல மனைவியை தாரும்.
All the things that every person in the world is seeking.
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேடக்கூடிய காரியங்களை தான் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறீர்கள்.
There's nothing wrong in asking God for those things.
இவ்விதமான காரியங்களுக்காக தேவனிடத்தில் கேட்பதில் தவறே இல்லை.
We can ask for food, clothing, shelter, job, everything.
ஆகாரத்திற்காக, உடைக்காக, வீட்டிற்காக, வேலைக்காக தேவனிடத்தில் கண்டிப்பாய் கேட்கலாம்.
But if those become the number one request in your prayer.
ஆனால் இவைகளே உங்கள் ஜெபத்தின் முதலாவதாக மாறும் பொழுது
that will indicate that you have not changed from the life of another person in the world.
இந்த உலகத்திலே மற்ற நபரை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். அவரை போல அவருக்கும் உங்களுக்கு மாற்றம் இல்லை என்று தான் பார்க்கிறோம்.
You know the Bible speaks about being born again.
மறுபடியும் பிறப்பதை குறித்து வேதம் பேசுகிறது.
Born again means your whole sense of values changes.
மறுபடியும் பிறப்பது என்பது உங்களுடைய மதிப்பீடுகள் அனைத்துமே மாறுகிறது.
In one way we can say the whole world is upside down.
ஒரு விதத்தில் நாம் சொல்ல போனால் அந்த முழு உலகமே தலைகீழாக இருக்கிறது.
Spiritual things are below and material things are on top.
ஆவிக்குரிய காரியங்கள் கீழேயும் பூமிக்குரிய காரியங்கள் மேலேயுமாக காணப்படுகிறது.
And that is how everybody lives.
இப்படி தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
The whole world.
முழு உலகமும்.
And all the problems are because the world is living upside down.
பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகமானது தலைகீழாக இருக்கிறது.
So if you live in the same upside down way the rest of the world lives then you'll have the same problems they have.
மீதி உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது போலவே நீங்களும் தலைகீழாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும்.
You will be discouraged like they are discouraged.
அவர்கள் அதிரியப்படுகிறது போல நீங்களும் அதிரியப்படுவீர்கள்.
You will be afraid like they are afraid.
அவர்கள் பயப்படுவது போல நீங்களும் பயப்படுவீர்கள்.
You will be anxious like they are anxious.
அவர்கள் பதற்றப்படுகிறது போல நீங்களும் பதற்றப்படுவீர்கள், கவலைப்படுவீர்கள்.
You will fight like they fight.
அவர்கள் சண்டை போடுவது போல நீங்களும் சண்டை போடுவீர்கள்.
And there won't be much difference between a believer and an unbeliever.
அவிசுவாசிக்கும் ஒரு விசுவாசிக்கும் வித்தியாசமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
Except that the believer goes to the church and the unbeliever probably watches television or something like that.
விதிவிலக்கு என்னவென்றால், கிறிஸ்தவன் சபைக்கு போகிறான் அல்லது டிவியிலே கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்க்கிறான், அவ்வளவுதான்.
But a real born again,
ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் என்கிற அனுபவம்,
and when we allow God to fill us with his Holy Spirit,
தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே என்னை நிரப்பும் என்று கேட்கும் பொழுது,
we are turned right side up,
நாம் தலை மீண்டுமாய் தலைகளாக மாற்றப்படுகிறோம்.
And then what happens?
இப்பொழுது என்ன நடக்கிறது?
Our primary prayer is not give us this day our daily bread.
ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும் என்பது நம்முடைய பிரதானமாக ஜெபமாக இருக்காது.
Has that happened in your life?
உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறதா?
If that has not happened in your life, then that is the reason for many problems.
உங்களுடைய வாழ்க்கையில் இது நடைபெறவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது.
You know, Jesus said to his disciples,
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்,
when I go to heaven, I'm going to send the Holy Spirit.
நான் பரலோகத்திற்கு போகும்பொழுது அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன்.
When the Holy Spirit fills your life,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும் பொழுது,
it is like heaven coming down into your heart.
அது பரலோகமே உங்களுடைய இருதயத்திலே வருவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
And your values will become heavenly values.
இப்பொழுது உங்களுடைய மதிப்பீடுகள் பரலோகத்தின் மதிப்பீடுகளாய் மாறுகிறது.
Then your first prayer will not be give us this day our daily bread and forgive us our sins.
இப்பொழுது உங்களுடைய ஜெபத்தின் முதலாவது ஜெபம் எங்களுடைய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிம் என்பதை போல இருக்காது.
That will be further down.
அது இன்னும் கீழே தான் இருக்கும்.
Your first prayer will be, oh God, let your name be honored throughout India.
உங்களுடைய ஜெபத்தின் முதல் பகுதி எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதுமாக உம்முடைய நாம மகிமைப்படட்டும்.
And Lord, I want your kingdom to come to this earth.
ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் அந்த பூமிக்கு வர வேண்டுமே.
I want your will to be done everywhere in this earth.
ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் மட்டுமே செய்யப்பட வேண்டும்.
I want your will to be done in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும்.
That is a really converted Christian.
இதுதான் உண்மையாலுமே மனம் மாறிய ஒரு கிறிஸ்தவன்.
That is a person in whom the darkness has been driven away.
இப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலிருந்து தான் இருளானது விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறது.
So John says here, I am writing these things to you so that your joy may be full.
உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி யோவான் சொல்கிறார்.
And in order to come to that life where our joy is full.
நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வரும்படியாக.
I'm not preaching some theory here.
நான் இங்கே ஏதோ தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கவில்லை.
When I first became a Christian,
நான் முதலாவதாக கிறிஸ்தவனாய் மாறின பொழுது,
nearly 50 years ago,
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக,
I did not know
எனக்கு
to live this life.
இந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்று எனக்கு தெரியாமல் இருந்தது.
I was like a child trying to learn how to walk.
நடக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையைப் போல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தேன்.
Yeah, my sins were forgiven.
என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
But I was always falling, falling, falling.
எப்பொழுதுமே நான் விழுந்து கொண்டே இருந்தேன், விழுந்து கொண்டே இருந்தேன், விழுந்து கொண்டே இருந்தேன்.
Many times I would be discouraged.
அநேக சமயத்திலே விழுவதனாலே சோர்ந்து போயிருந்தேன்.
Anxious and worried about many things.
கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தேன்.
And I loved the things of earth.
இந்த பூமிக்குரிய காரியங்களை நேசிக்கிறவனாய் இருந்தேன்.
And I knew there's something better than this which I have not yet experienced.
இதுவரை நான் அனுபவித்திராத ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் உணர ஆரம்பித்தேன்.
I could not say that my joy was full.
என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாதிருந்தது.
Today I can say that.
இன்றைக்கு நான் சொல்ல முடியும்.
Because I learned the secret.
ஏனென்றால் நான் அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டேன்.
I want to share that with you.
அந்த ரகசியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
These things we write so that your joy may be full. 1 John 1:4.
1 யோவான் 1:4-ல் பாருங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார்.
I say the same thing. These things I preach so that your joy may be full.
இதை தான் நானும் இன்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்.
In the Old Testament they had righteousness without joy.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே சந்தோஷம் இல்லாமல் ஒரு நீதி அவர்களுக்கு இருந்தது.
You know, in Jesus' time there were a group of people called the Pharisees.
இயேசு வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள்.
They were very righteous, but they were very gloomy type of righteousness.
அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள், ஆனால் நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு துக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
But in the New Testament,
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே,
the Bible says the kingdom of God is righteousness and joy in the Holy Spirit.
தேவனுடைய ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது.
Now many people think that if you live a holy life you're going to be very gloomy.
அநேகர் என்கிறது என்னவென்றால், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் துக்கமாய் இருக்க வேண்டும் அல்லது சாதுவாக இருக்க வேண்டும் என்று.
It's only by living in sin that you can be happy.
பாவத்திலே வாழ்கிறவர்கள் தான் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள்.
That's one of the biggest lies of the devil.
இது பிசாசுடைய மிகப்பெரிய பொய்.
And that is because you have seen so many Christians around you who are long faced and gloomy.
உங்களை சுற்றி अनेक கிறிஸ்தவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் என்று இருக்கிறவர்களையே நீங்கள் பார்த்து பார்த்து பழகி போய் விட்டீர்கள்.
But those Christians are not filled with the Holy Spirit.
அந்த கிறிஸ்தவர்கள் ஆவி தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இல்லை.
When a Christian is filled with the Holy Spirit,
ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது,
his life is a very happy life.
அவருடைய சந்தோஷம் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறுகிறது.
He may or may not speak in tongues, that's not important.
அந்நிய பாஷை பேசுகிறானோ இல்லையோ அது முக்கியமான காரியம் அல்ல.
But his life is full of joy.
அவருடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது.
John says, I'm writing these things to you that your joy may be full.
உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்கிறார்.
If you want that,
உங்களுக்கு அது தேவையானால்,
he says in the next verse,
அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம்,
this is the first message you need to understand.
நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் செய்தி இதுதான்.
God is light.
தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
And there is no darkness in him.
அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
And if you walk in that light, verse 7,
ஏழாம் வசனத்திலே நீங்கள் இந்த ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருந்தால்,
we can have fellowship with one another.
ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
You know what the word fellowship means?
ஐக்கியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா?
Fellowship is like plugging the light into a socket.
ஐக்கியம் என்பது ஒரு பிளக்கிலே அந்த சாக்கெட்லேயே நீங்கள் ஒரு பிளக்கை சருகுகிறது போல.
You know, you take a lamp and plug it into a socket.
நாம் ஒரு மின் விளக்கை அந்த மின்சாரத்திலே உள்ள அந்த பிளக்கிலே நாம் பொருத்தும் பொழுது,
as soon as the light has fellowship with that electricity,
இந்த மின் விளக்கானது அந்த மின்சாரத்தோடு கூட தொடர்பு ஐக்கியப்படும் பொழுது,
the darkness disappears.
இருள் மறைந்து விடுகிறது.
That's the meaning of fellowship.
இதுதான் ஐக்கியத்தினுடைய வார்த்தையின் அர்த்தம்.
You pull out that plug,
அந்த பிளக்கை இழுத்து விடுங்கள்,
இஸ் டார்க்னஸ் அகைன்,
மீண்டும் இருள் வந்து விட்டது.
So when there is darkness in your life,
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கும் பொழுது,
you can say you're not connected to God.
நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இல்லை, தொடர்பாக இல்லை என்று சொல்லலாம்.
God is light.
தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
There is no darkness in him.
அவரில் இருள் இல்லை.
And Jesus lived on earth to show us that we can live a life without any darkness in our heart.
எந்த ஒரு இருளும் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இயேசு இந்த பூமியில் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார்.
And that's why we need to understand that when Jesus lived on this earth, though he was God, he did not use those resources to live here.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுதிலும் கூட அவர் பரத்திலிருந்து தேவனாய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடிய காரியங்களை அவர் பயன்படுத்தவில்லை.
This is a very simple truth.
இது மிகவும் எளிய ஒரு சத்தியம்.
But it changed my life 35 years ago.
கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது.
Because for about 15-16 years I was struggling how to live this overcoming life.
இந்த மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள முடியாக 15-16 ஆண்டுகளாக போராடி பிரயாசப்பட்டுக் கொண்டே இருந்தேன்.
If you read your Bible, you read in 1 John chapter 2 verse 6.
1 யோவான் 2 ஆம் அதிகாரம் உங்களுடைய வேதாகமத்திலே வாசித்துப் பாருங்கள்.
1 John 2 verse 6. What does it say?
அந்த வசனம் என்ன சொல்கிறது?
Everyone who says he abides in Christ must walk as he walked.
கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
In the Living Bible it says, if you say you're a Christian, you must live like Jesus lived.
லிவிங் பைபிள் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நீ கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே நீயும் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Now if I were to tell you,
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால்,
if you say you're a Christian,
நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால்,
you must live like Jesus lived.
இயேசு வாழ்ந்தது போல நீங்கள் வாழ வேண்டும்.
What will you say immediately?
உடனடியாக என்ன சொல்வீர்கள்?
What will the devil say? Let's see what the devil says when he
நீங்கள் சொல்வதை விட்டு விடுவோம். பிசாசு என்ன சொல்வான்?
The devil will immediately say,
பிசாசு உடனடியாக சொல்லுவான்,
impossible,
அது கூடாத காரியம்.
The Bible says,
வேதம் சொல்கிறது,
if you say you're a Christian, you must walk and live like he lived.
நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்து நடந்தது வாழ்ந்தது போலவே நீயும் வாழ வேண்டும்.
What does the devil say?
பிசாசு என்ன சொல்கிறான்?
Impossible,
அது முடியாது.
God says you must live like Christ lived.
கிறிஸ்து வாழ்ந்தது போல நீ வாழ வேண்டும் என்று தேவன் சொல்கிறார்.
The devil says impossible,
பிசாசு அது கூடாத காரியம் என்று சொல்கிறான்.
Now I want to know, what do you say?
இப்பொழுது நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
Do you agree with the devil or do you agree with God?
நீங்கள் பிசாசு சொல்கிறதை நம்புகிறீர்களா அல்லது தேவன் சொல்கிறதை நம்புகிறீர்களா?
You see, if you faith means very simply I agree with God. That's what faith means.
விசுவாசம் என்பது தேவன் சொல்லுகிறதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அதுதான் விசுவாசம்.
Unbelief means I agree with the devil.
அவிசுவாசம் என்றால் பிசாசு சொல்லுகிறதை ஒத்துக்கொள்கிறேன்.
Please remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
It's a very simple definition of faith.
விசுவாசத்திற்கு எளிய ஒரு விளக்கம்.
I agree with what God says.
தேவன் சொல்லுகிறதை ஒத்துக்கொள்கிறேன்.
Unbelief is
அவிசுவாசம் என்பது.
I agree with what the devil says.
பிசாசு சொல்றதை ஒத்துக்கொள்கிறேன்.
And most of us have agreed with the devil.
நம்மிலே அநேகர் பிசாசு சொல்றதை தான் ஒத்துக்கொண்டிருக்கிறோம்.
Because if people look at your life,
ஏனா மக்கள் உங்களை வாழ்க்கையை பார்க்கிறார்கள்.
They don't see the spirit of Christ in you.
அங்கே கிறிஸ்துவின் ஆவியை அவர்கள் பார்க்க முடியவில்லை.
They don't see the humility.
அந்த தாழ்மையை பார்க்க முடியவில்லை.
Or the love.
அன்பை பார்க்க முடியவில்லை.
Or the goodness.
நன்மையான வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை.
Or the compassion for others.
மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய மனதுருக்கத்தை காண முடியவில்லை.
And then they say, yeah, it's not possible.
அவர்கள் இப்படி பார்த்த உடனே கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள்.
But it's better to say I have failed rather than to say it's impossible.
இது கூடாது என்று சொல்வதை காட்டிலும் நான் தவறி விட்டேன் என்று சொல்வது நல்லது, நேர்மையாக.
When the Bible holds up a certain standard.
வேதமானது ஒரு குறிப்பிட்ட தரத்தை உயர்த்தி பிடிக்கிறது.
And I find my life is much lower than that.
என்னுடைய வாழ்க்கையின் தரம் இதைக் காட்டிலும் கீழாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன்.
I have two choices.
எனக்கு இப்பொழுது ரெண்டு தெரிவுகள் இருக்கிறது.
ஒன்று, I can say the Bible doesn't actually mean that.
வேதம் உண்மையாக அப்படி பொருள்படுத்தி சொல்லவில்லை.
It means generally we must try to live like Jesus.
அது என்ன சொல்லுகிறது என்றால் நாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல முயற்சித்து பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது.
Nobody can live like him.
அவரை போல யாரும் வாழ முடியாது.
We must try, that's what it means.
நாம் முயற்சி செய்ய வேண்டும், அதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள்.
The more we say that, we bring the Bible down to the level of our life.
இப்படி அதிகமாக சொல்ல 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 வேதத்தினுடைய தரத்தை குறைத்து 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 நம்முடைய வாழ்க்கையின் தரத்திற்கு சமமாக கொண்டு வந்து விடுகிறோம்.
That is the way of dishonesty.
இதுதான் நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை.
But another Christian,
இன்னொரு கிறிஸ்தவன்,
he sees the standard of the Bible.
அவன் வேதத்தினுடைய தரத்தை பார்க்கிறான்.
And he says, I believe that's God's standard.
இதுதான் தேவனுடைய தரம் என்று நம்புகிறான்.
My standard is over here.
என்னுடைய தரம் கீழே இருக்கிறது.
Lord,
ஆண்டவரே,
please lift me up.
என்னை உயர்த்தும் ஆண்டவரே.
Even if it takes 10 years,
10 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை.
Or 20 years,
20 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை.
I want to come there.
நான் இந்த தரத்திற்கு வர விரும்புகிறேன்.
Think of a 4-year-old child who wants to get a PhD.
4 வயது பையன் எனக்கு PhD பட்டம் வேண்டும் என்று கேட்கிறான்.
And all the other 4-year-olds say, ah, impossible. How can you get a PhD?
மற்ற 4 வயது மாணவர்கள் எல்லாரும், ஏய், அது முடியாது. அது எப்படி உனக்கு PhD கிடைக்கும் என்று சொல்கிறார்கள்.
4-year-old, what can you get a PhD?
4 வயது பையன், உனக்கு எப்படி PhD கிடைக்கும்?
But his father tells him,
அப்பா சொல்கிறார்,
you can get it, my son.
மகனே, உனக்கு PhD பட்டம் நீ பெற்றுக்கொள்ள முடியும்.
You won't get it in 1 year.
ஒரு வருஷத்துல உனக்கு கிடைக்காது.
But if you're faithful,
ஆனால் உண்மையுள்ளவனாய்,
20 years from now,
இப்பொழுதிலிருந்து 20 ஆண்டுகளிலே,
you'll be a PhD.
நீ PhD பட்டத்தை பெற்றுக்கொள்வாய்.
And these fellows would be just high school pass and fooling around.
மற்ற மாணவர்கள் எல்லாரும் வெறும் உயர்நிலை பள்ளி மட்டும் படித்து விட்டு அவர்கள் அதோடு நின்று விடுவார்கள்.
It's like that.
அதே போலத்தான்.
When you read in the Bible,
நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது,
Heavenly Father saying,
பரலோக பிதா சொல்கிறார்,
you can walk as Jesus walked.
நீ இயேசு நடந்தது போல நடக்க முடியும்.
And you say, Lord,
ஆண்டவரே,
I want that.
எனக்கு அது வேண்டும்.
If Jesus Christ is your hero,
இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கதாநாயகனாக இருப்பாரேயானால்,
see, like people who are interested in cricket,
கிரிக்கெட் விளையாட்டிலே விருப்பமுள்ள மக்களை பாருங்கள்.
Supposing some cricket coach tells him,
ஒரு கிரிக்கெட் கற்றுத்தரக்கூடிய கோச் சொல்கிறார்,
you can bat like Sachin Tendulkar.
சச்சின் டெண்டுல்கரை போல நீ பேட் பண்ண முடியும் என்று சொல்கிறார்.
ஹலோ சே, யூ ரியலி கேன் டு தட் ஃபார் மீ?
உண்மையாலுமே நீங்கள் எனக்கு அப்படி கற்று தர முடியுமா என்று அந்த பையன் கேக்குறான்.
ஹீ வில் பீ வில்லிங் டு பிராக்டீஸ் டே அண்ட் நைட் டு பீ ஏபிள் டு பேட் லைக் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஹிஸ் ஹீரோ.
இரவும் பகலுமாக அவன் நன்றாக பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் சச்சின் டெண்டுல்கர் இவனுடைய ஹீரோ.
You know, there are so many people, young people on earth who have got different heroes.
இன்றைக்கு அநேக இளைஞர்களுக்கு பலவிதமான கதாநாயகர்கள் இருக்கிறார்கள்.
They try to play the guitar like some rock music star.
அங்க ராக் மியூசிக், ராக் இசையை போல கிட்டார் வாசிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம்.
They would like to be like that hero.
அந்த ஹீரோவை போலவே மாற வேண்டும் என்று விருப்பம்.
They want to play cricket like some cricketer they admire.
அவர்கள் மெச்சிக்கொள்கிற, பாராட்டுகிற கிரிக்கெட் வீரரை போல நானும் பந்தாட வேண்டும் என்று விரும்புகிறான்.
But we don't find many Christians who have made Jesus Christ their hero.
ஆனால் அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு ஹீரோவாய் கதாநாயகனாய் கொண்டிருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்களை பார்க்க முடியவில்லை.
Lord, I want to live like you lived on this earth.
ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்தது போல நான் வாழ வேண்டும் ஆண்டவரே.
That is true Christianity.
இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
And for that we must understand that Jesus did not use his divine powers when he lived on this earth.
இதற்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது தெய்வீக வல்லமையை அவர் பயன்படுத்தி வாழவில்லை.
You know why? After I was born again for 16 years I was defeated.
நான் மறுபடியும் பிறந்த பிறகு 16 ஆண்டுகளாக வீழ்ச்சியடைந்த தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
Because of one reason.
ஒரே ஒரு காரணம் தான் அதற்கு.
I believe that Jesus lived as God on this earth and it is impossible for me to follow him.
இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை அவர் தேவனாக இருந்ததினாலே வாழ்ந்தார். நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது, சாத்தியமில்லாதது என்று நம்பினேன்.
It's like if an angel comes from heaven with his wings.
பரத்திலிருந்து ஒரு தூதன் தன்னுடைய இறக்கைகளை அடித்துக் கொண்டு வருகிறார்.
And he's trying to teach me how to swim.
எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Flies across a river and says, "Follow me."
அவன் அந்த பெரிய ஆற்றிலே அந்த தண்ணீரிலே இறக்கைகளை அடித்து அப்படியே நீந்தி போகிறார். என்னை பின்பற்றி வா என்று அந்த தூதன் சொல்கிறான்.
I say, "I can't follow you."
நான் உன்னை பின்பற்ற முடியாது தூதனே.
If you want to teach me how to swim,
எனக்கு நீச்சல் நீ கற்றுக் கொடுக்க வேண்டுமானால்,
and you want to say follow me,
என்னை பின்பற்று என்று நீ சொல்ல வேண்டுமானால்,
first of all you must get a body like mine.
முதலாவதாக என்னை போல ஒரு சரீரம் உனக்கு தேவை.
Where when you get into the river it will pull, the gravity will pull you down.
ஆற்றிலே இறங்கின உடனே கடப்பாறை போல உள்ளே போய் விடுவது.
Then teach me how to swim.
அப்படிப்பட்ட சரீரம் உனக்கு இருந்தால் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடு.
So if Jesus came to earth as God,
இயேசு இந்த பூமியிலே தேவனாக வந்தார்,
and moved around without sinning,
பாவமே செய்யாதபடி அப்படியே அந்த பூமியிலே அவர் போகிறார்.
And says, follow me.
என்னை பின்பற்ற என்று சொல்கிறார்.
I'll say, Lord, I can't follow you.
ஆண்டவரே, நானும் நீ பின்பற்ற முடியாது.
But many of us sing in our churches, follow, follow, I will follow Jesus.
ஆனால் நாம் சபையில் அநேகர் பாடுகிறோமே, நான் இயேசுவை பின்பற்றுவேன், பின்பற்றுவேன், பின்பற்றுவேன் என்று.
Are you telling a lie?
போய் சொல்கிறீர்களா?
You really believe that you can follow Jesus?
இயேசுவை பின்பற்ற முடியும் என்று உண்மையாலுமே நம்புகிறீர்களா?
For 16 years in my life, I sang that song. It was a lie.
நான் 16 ஆண்டுகளாக இந்த பாடலை பாடினேன். அது ஒரு பொய்.
I didn't mean it. It was just a nice song to sing.
அது நல்ல பாட, பாடுவதற்கு நல்ல ஒரு பாட்டு. அதை பொருள்படுத்தி நான் பாடவில்லை.
I didn't think it practical terms. What does it mean to follow Jesus?
இயேசுவை பின்பற்றுவது என்றால் நடைமுறையில் என்ன என்பதை நான் சிந்தித்து பார்க்கவில்லை.
Let's look at 1 Peter chapter 2.
1 பேதுரு 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
I don't know whether you've read the Bible carefully here.
நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
I want you to see something here in verse 21 and 22.
21 22 வசனங்களிலே ஒன்றை நீங்கள் காணும்படியாக நான் விரும்புகிறேன்.
It says here, Christ has left us an example to follow in his steps.
கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார்.
Let's read that slowly.
நாம் அதை மெதுவாய் நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 21
வசனம். Christ has left us an example to follow in his steps.
தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
That's not the end of the sentence.
அந்த வாக்கியத்தினுடைய முடிவு அதோடு முடியவில்லை.
Let me read the whole sentence.
அந்த முழு வாக்கியத்தையும் நான் சொல்கிறேன்.
Christ has left us an example to follow in his steps who committed no sin.
பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றும்படியாக, தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார்.
In the steps of Jesus there was no sin.
இயேசுவினுடைய அடிச்சுவடுகளிலே பாவம் இல்லை.
Every step there was no sin.
அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலேயும் பாவம் இல்லை.
And he has left us an example to follow in his steps who committed no sin.
அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக நாம் பின்பற்றும்படியாக வைத்துவிட்டு போனார்.
Follow in his steps in whose mouth there was no lie or deceit.
எப்படிப்பட்ட அடிகள் என்று சொன்னால், நாம் அர்த்தவசன வாசிக்கிறோமே, அவருடைய வாயிலே வஞ்சனையே காணப்படவில்லையே, அந்த அடிகளை நாம் பின்பற்றும்படியாக.
To follow in his steps when other people threatened him, he did not threaten in return.
மற்ற மக்கள் அவரை வைத்த பொழுது அவர் பதில் வையாமல், பாடுபடும் போது பயமுறுத்தாமல் நடந்தாரே, அந்த அடியை நாம் பின்பற்றும்படியாக.
It's a very clear verse.
மிகவும் தெளிவான வார்த்தைகள்.
Do you believe these verses?
இந்த வசனங்களை உண்மையாலுமே நீங்கள் நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா?
Once again the devil says impossible.
மீண்டுமாய் பிசாசு வருகிறான், அது முடியாது என்று சொல்கிறான்.
You know I missed so much in my life during those years when I believed the devil's word impossible.
பிசாசு சொன்ன அந்த வார்த்தைகள் முடியாது என்ற வார்த்தைகளை நான் நம்பினபடினாலே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை இழந்திருக்கிறேன்.
But I thank God a day came in my life more than 30 years ago.
ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் வந்தது. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
When I said, Lord, I know to become a Christian is not just to go to heaven when I die.
ஆண்டவரே, ஏதோ மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகும்படியாக, போகும்படிக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ விரும்பவில்லை.
That my whole value system changes while I'm on this earth.
நான் இந்த பூமியிலே வாழும் பொழுதே என்னுடைய முழு மதிப்பீடுகளும், எதையெல்லாம் மதிக்கிறேனோ அந்த காரியங்கள் எல்லாம் மாறிவிட்டது.
That the values by which Jesus lived his life becomes the values by which I live my life.
இயேசு எந்த மதிப்பீடுகளை கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ அதே காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பீடுகளாக மாற ஆரம்பித்தது.
I don't have to be a carpenter to be like Jesus.
இயேசுவை போல வாழ வேண்டும் என்று சொன்னால் நானும் ஒரு தச்சு தொழிலை செய்ய வேண்டும் என்று தேவையில்லை.
I don't have to be a bachelor.
நான் ஒரு பிரம்மச்சரியாக இருக்க வேண்டும் என்றும் தேவையில்லை.
I don't have to be a miracle worker.
நான் ஒரு அற்புதங்களை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்றும் தேவையில்லை.
To walk like Jesus means to have the same values by which he lived on earth.
இயேசு போல நடப்பது என்று சொன்னால் இயேசு இந்த பூமியிலே எந்த மதிப்பீடுகளின் அடிப்படையிலே வாழ்ந்தாரோ அதே மதிப்பீடுகளை நான் கொண்டிருப்பதாகும்.
For example,
உதாரணமாக,
to have the same attitude to women like Jesus had.
இயேசுவுக்கு ஸ்திரீகள் மீது எவ்வித மனப்பான்மை இருந்ததோ அதே மனப்பான்மையை நானும் கொண்டிருக்கும்படியாக.
Jesus treated every woman like his sister.
ஒவ்வொரு பெண்ணையும் இயேசு தன்னுடைய சொந்த சகோதரியைப் போலவே எண்ணி நடத்தினார்.
Absolute purity.
அதிலே முற்றிலும் ஒரு பரிசுத்தம்.
That's just one area.
இது ஒரு பகுதி மட்டும்தான்.
And I discovered that by the power of the Holy Spirit I can treat every woman I see in the world in purity like my sister.
நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்திரீயும் பெண்ணையும் நானுடைய சகோதரியைப் போல பரிசுத்த கண்ணோடு கூட பார்க்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன்.
And I discovered that I even if I sit at the computer the whole day I will never once go to an internet pornographic site.
நாள் முழுவதுமாய் ஒரு கணினியின் முன்பாக உட்கார்ந்திருந்தாலும் கூட நான் ஆபாசமான பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய படங்களை ஒரு முறை கூட கிளிக் பண்ணாதபடி இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன்.
Because I will not want to see that woman who is my sister offering her body for sex.
பாலியல் இச்சையை தூண்டும்படியாக தன்னுடைய சரீரத்தையே விற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரியைப் போல இருக்கக்கூடிய அந்த நபரை நான் பார்க்க விரும்பவில்லை.
How many of you would like to see your own sister or your own daughter giving her body for sex?
உங்களுடைய சொந்த மகளோ உங்களுடைய சொந்த தங்கையோ தன்னுடைய சரீரத்தை பாலியல் இச்சைக்காக விற்று கொடுப்பதை எத்தனை பேர் பார்ப்பீர்கள், அனுமதிப்பீர்கள்?
None of you will want your daughter to.
உங்களில் யாருமே உங்களுடைய மகள் அப்படி போவதை விரும்பவே மாட்டீர்கள்.
But that girl you see on the internet is somebody's daughter.
ஆனால் இணையதளத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஆபாசமாய் காட்சியளிக்கக்கூடிய அந்த பெண் யாரோ அவருடைய மகள்.
And when the Holy Spirit changes your value system to the value system of Jesus,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மதிப்பீடுகளை இயேசுவின் மதிப்பீடுகளை போல கண்ணோட்டத்தை போல மாற்றுவாரேயானால்,
you will treat other people the way you want them to treat you.
மற்ற மக்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே போல நீங்களும் மற்றவர்களை நடத்த ஆரம்பிப்பீர்கள்.
That is Matthew 7:12.
இது மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனம்.
You will treat another person's daughter the way you want people to treat your daughter.
வேறு ஒருவருடைய மகளை உங்களுடைய மகளை எப்படி நீங்கள் நடத்துவீர்களோ அதே போல தான் வேறு ஒருவருடைய மகளை நடத்துவீர்கள்.
I don't want people to misuse and abuse my daughter.
என்னுடைய மகளை தவறாக மக்கள் பயன்படுத்த கூடாது என்று தான் நான் விரும்புகிறேன்.
And I do not want to misuse and abuse somebody else's daughter.
அதே போல வேறு ஒருவருடைய மகளும் தவறாக பயன்படுத்துவதை நான் விரும்ப கூடாது.
Your whole when the value system changes in your mind you'll be able to overcome sin in your life.
நம்முடைய மனதிலே மதிப்பீடுகளும் கண்ணோட்டங்களும் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ள ஆரம்பிப்போம்.
God created human beings to be valued and loved.
மக்களை மதிப்பதற்காகவும் நேசிப்பதற்காகவும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார்.
He created women to be valued.
பெண்களை மதிக்கும்படியாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார்.
Not to be used for my sinful pleasure.
என்னுடைய பாவ சந்தோஷங்களுக்காக எனக்கு சாதகமாக பயன்படுத்தும்படிக்கு தேவன் பெண்களை உண்டாக்கவில்லை.
When man uses a woman to satisfy his sinful pleasure, he is following the devil 100%.
ஒரு மனிதன் தன்னுடைய பாவ அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக ஒரு பெண்ணை பயன்படுத்தினால் 100க்கு 100 அவன் பிசாசை பின்பற்றுகிறான்.
You must say you're a Christian and clap and shout hallelujah in the meetings.
நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்கள் கரங்களை எல்லாம் தட்டி ஹalleluya என்று சொல்லி பாட்டு பாடி கொண்டிருக்கலாம்.
But when you sit in front of your computer and you see a filthy woman there.
ஆனால் நீ உன்னுடைய கம்ப்யூட்டருக்கு முன்பாக உட்கார்ந்து இணையதளத்திலே அங்கே ஆபாசமாய் காட்சியளிக்க கூடிய ஒரு பெண்ணின் படத்தை பார்க்கும் பொழுது,
you clicked in order to go there.
நீ அந்த இணையதளத்திற்கு போகும்படியாக நீ கம்ப்யூட்டர் மவுஸை கிளிக் பண்ணினால்,
whatever type of Christian you may call yourself,
உன்னை நீ எந்த விதமான கிறிஸ்தவன் என்று உன்னை அழைத்துக் கொண்டாலும் சரி,
in that moment you are following the devil.
அந்த நேரத்திலே நீ பிசாசை பின்பற்றுகிறாய்.
Satan is telling you in that moment, follow me, and you say, yes Satan, I will follow you. Where do you want me to go?
அந்த நேரத்திலே சாத்தான் உன்னை பார்த்து என்னை பின்பற்று என்று சொல்லுகிறான். நீங்களும் சாத்தானை பார்த்து, சரி சாத்தானே, நீ எங்கெல்லாம் போகிறாயோ
பின்பற்றுகிறேன்
என்று
Would you go there if Jesus was sitting next to you?
உனக்கு அருகாமிலே இயேசு உட்கார்ந்திருந்தால் நீ அந்த இணையதளத்திற்கு செல்லுவாயா?
Oh no no no, I want to follow the devil right now.
இல்லை இல்லை இல்லை, நான் பிசாசை பின்பற்ற விரும்புகிறேன்.
And then on Sunday morning you go to church.
ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்கிறீர்கள்.
Oh Lord, hallelujah, praise the Lord, I want to follow you.
ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். Hallelujah, ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடுகிறீர்கள்.
Are you a believer?
நீ ஒரு விசுவாசியா?
You are a hypocrite.
நீ ஒரு மாய்மாலக்காரன்.
Other preachers won't tell you that, but I am a doctor who is going to give you a correct diagnosis of your condition whether you like it or not.
மற்ற பிரசங்கியார்கள் இதை உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சரியான ஒரு மருத்துவரை போல உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை சரியாக கண்டுபிடித்து சொல்கிறேன்.
Other preachers will not tell you the truth because they want your money. I don't want your money.
மற்ற பிரசங்கியார்களுக்கு உங்களுடைய பணம் தேவைப்படுவதனாலே இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். எனக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை.
You're a hypocrite.
நீ ஒரு மாய்மாலக்காரன்.
But you don't have to be a hypocrite from today onward.
ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இன்றிலிருந்து நீ ஒரு மாய்மாலக்காரனாக இருக்க தேவையில்லை.
You can be cured of that disease.
நீ இந்த வியாதியிலிருந்து குணமாக்கப்பட முடியும்.
You can walk as Jesus walked.
இயேசு நடந்தது போலவே நீ நடக்க முடியும்.
Do you know that these habits are destroying you?
இந்த பழக்க வழக்கங்கள் உன்னை கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா?
Even anger.
கோபம்.
Anger is because you think you are so important.
நீ மிக முக்கியமான ஒரு நபர் என்று எண்ணுவதனாலே தான் கோபம் வருகிறது.
How can anybody do that to me?
எனக்கு யாராவது எப்படி இதை செய்ய முடியும்?
I am such an important person.
அவ்வளவு முக்கியமான ஒரு நபர் நான்.
How can my wife treat me?
என்னுடைய மனைவி எப்படி இப்படி என்னை நடத்த முடியும்?
How can my husband talk to me like this?
என்னுடைய புருஷன் எப்படி இப்படி பேச முடியும்?
How can that man talk to me like
this? இந்த மனிதன் எப்படி பேச முடியும் என்னை?
It's all because of my own sense of importance.
என்னை நான் மிகவும் அதிக முக்கியமானவனாய் கருதுகிற உணர்வினாலே தான் வருகிறது.
What does it mean to have Jesus value system?
இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் எப்படி இருக்கிறது?
Let me give you an example.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
In Matthew chapter 12,
மத்தேயு 12 அதிகாரம்.
The Pharisees said about Jesus.
பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள்.
Verse 24.
24 ஆம் வசனம்.
This man casts out demons by Beelzebul, the ruler of demons.
இங்கே இந்த மனிதன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள்.
They call Jesus Beelzebul, ruler of demons.
பிசாசுகளின் தலைவன் பெயெல்செபூல் என்று அவர்கள் இயேசுவை பார்த்து அழைத்தார்கள்.
He was the holiest man that ever lived on this earth.
இந்த பூமியின் பரப்பில் நடந்த மிகவும் பரிசுத்தமான என்று சொன்னால் அவர்தான் இயேசு.
And they called him ruler of devils.
அவரை பார்த்து பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள்.
Now how would you feel if somebody called you a devil?
உங்களை பார்த்து பிசாசே என்று யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி உணர்வு வரும்?
I mean we get upset if somebody calls you a pig.
பன்றி என்று கூப்பிட்டாலே நமக்கு கோபம் வந்து விடுகிறது.
Now which is worse, a pig or a devil? Tell me.
பிசாசுன்னு கூப்பிடுறது மோசமா அல்லது பன்றின்னு கூப்பிடுறது மோசமா?
I would any day be called a pig rather than a devil.
பிசாசு என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் எந்த நாளிலும் பன்றி என்று அழைக்கப்படுவது மேல் என்று தான் நான் சொல்வேன்.
He was called a devil.
ஆனால் இயேசுவோ பிசாசு என்று இயேசுவை அழைத்தார்கள்.
How did he react to that?
அதற்கு எப்படி அவர் பிரதியுத்தரம் செய்தார்?
He says,
அவர் சொல்கிறார்,
verse 32,
32 வசனம்,
If you spoken a word against the Son of Man, it is forgiven.
மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்லிவிட்டீர்களா? அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது.
I am here on earth as an ordinary man.
நான் இந்த பூமியிலே ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறேன்.
You call me a devil, you are forgiven.
பிசாசு என்று கூப்பிட்டீர்களா? நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள்.
But please don't speak against the Holy Spirit.
ஆனால் தயவுசெய்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதீர்கள்.
Don't speak against God.
தேவனுக்கு விரோதமாய் பேசாதீர்கள்.
I am God, but now I am here on earth as a man.
நான் தேவன் தான், ஆனால் இப்பொழுது நான் மனிதனாக இருக்கிறேன்.
So you said that I'll forgive you.
ஆகவே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நான் உங்களை மன்னித்து
விட்டேன். Do you know that's Jesus' value system?
இதுதான் இயேசுவுடைய மதிப்பீடு கண்ணோட்டம் என்று உங்களுக்கு தெரியுமா?
Walk as Jesus walked means to have those values.
இயேசு நடந்தது போலவே நாமும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வைத்திருந்த மதிப்பீடுகள் கண்ணோட்டத்தையே நாம் வைத்துக் கொள்வது.
Somebody called you a bad name.
யாராவது உங்களை தவறான பெயரை சொல்லி கூப்பிட்டு விட்டார்களா?
What does it matter?
அது என்ன பொருட்டு?
Supposing 10,000 people say you're a prophet.
10,000 மக்கள் உங்களை பார்த்து தீர்க்கதரிசி என்று அழைக்கிறார்கள்.
Will you become a prophet?
தீர்க்கதரிசியாய் மாறிவிடுவீர்களா?
No.
இல்லை.
Supposing 10,000 people call you a devil.
10,000 பேர் சேர்ந்து உன்னை பிசாசு என்று அழைத்தால்
you don't become a devil.
நீங்கள் பிசாசாய் மாறப் போவதில்லை.
So what does it matter if other people call you?
ஆகவே மற்ற மக்கள் உங்களை எந்த பெயர் சொல்லி கூப்பிட்டால் தான் என்ன?
Supposing somebody calls me pig.
என்னை யாராவது பார்த்து பன்றி என்று அழைத்தால்
do I become a pig all of a sudden?
உடனே நான் பன்றியாய் மாறி விடுவேனா?
No. I can make myself a devil by the way I live.
நான் எந்த விதத்திலே வாழுகிறனோ அதன் அடிப்படையில் நான் என்னை பிசாசாய் மாற்ற முடியும்.
I can live like a pig if I choose to.
நான் தெரிந்து கொண்டால் நான் பன்றியாக வாழ முடியும்.
But another person calling me a pig cannot make me a pig.
ஆனால் மற்ற ஒரு நபர் என்னை பன்றி என்று அழைப்பதனாலே நான் பன்றியாய் மாறிவிட முடியாது.
Another person calling me a devil cannot make me a devil.
மற்ற மனிதர் என்னை பிசாசு என்று கூப்பிடுவதனாலே நான் பிசாசாய் மாறிவிட மாட்டேன்.
So why should I get disturbed?
ஆகவே நான் ஏன் கலக்கமடைய வேண்டும்?
If they call Jesus ruler of the devils, did he become ruler of the devils?
இயேசுவை பிசாசுகளின் தலைவன் என்று அழைத்தபடினாலே இயேசு பிசாசுகளின் தலைவனாய் மாறிவிட்டாரா?
That is because they were sick.
அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள்.
If somebody calls me a pig, it's because he is sick.
யாராவது என்னை பன்றி என்று அழைத்தால் அவர்கள் வியாதியாய் இருக்கிறார்கள்.
If somebody calls me a
அழைத்தால் அவர்கள் வியாதியாய் இருக்கிறார்கள்.
Forgive them.
அவர்களை மன்னித்து விடுங்கள்.
That's how Jesus lived.
அப்படிதான் இயேசு வாழ்ந்தார்.
God is light.
தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
There is no darkness in him.
அவரிலே இருளே இல்லை.
He is perfect love.
அவருடைய பூர்ண அன்பாய் இருக்கிறார்.
And when he gives me his Holy Spirit,
அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கும் பொழுது,
He gives me that same love for people which I cannot produce myself.
நானாகவே உற்பத்தி செய்ய கூடாத அவர் வைத்திருந்த அந்த ஒரு அன்பை அவர் எனக்கு தருவார்.
Let me explain how Jesus lived on this earth.
இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் என்பதை சற்று விளக்கி சொல்கிறேன்.
Some people think, oh, Jesus was so pure, so holy, we cannot possibly follow him.
இயேசு கிறிஸ்து அவ்வளவு பரிசுத்தமுள்ளவராய் இருந்தார், அவ்வளவு தூய்மையுள்ளவராய் இருந்தார், அவரை நாம் பின்பற்ற முடியாது என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
If you say he became like us, we are degrading him.
நம்மை போல அவர் வந்தார் என்று சொன்னால் நாம் அவரை தரக்குறைவாய் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள்.
Okay, let me take an example.
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
Supposing two missionaries come from America to Vellore.
அமெரிக்காவிலிருந்து இரண்டு மிஷனரிமார்கள் அர்ப்பணியாளர்கள் வெள்ளூருக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Teach the poor people in the slums here how to live cleanly and simply.
இங்கே சேரி பகுதியிலே வாழக்கூடிய மக்களிடத்திலே எப்படி தூய்மையாக துப்புரவாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும்படியா வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
They are both multi-millionaires.
அந்த இரண்டு அர்ப்பணியாளர்களுமே அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள்.
But in love for the poor people in the slum in Vellore, they come to help them.
ஆனால் அந்த ஏழை மக்கள் மீது, சேரி பகுதியிலே வாழுகிற மக்கள் மீது தாங்களுக்கு இருந்த அன்பினாலே அவர்கள் இங்கே வருகிறார்கள்.
Let's say the missionary A, he lives in a 5-star hotel.
முதலாவது மிஷனரி A என்பவர் அவர் இங்கே வந்து 5 நட்சத்திர ஹோட்டலிலே ஒரு அறையை எடுத்துக்கொண்டு அதிலே வாழ்கிறார்.
And he travels in a Mercedes Benz car to the slum.
அவர் Mercedes Benz காரிலே உயர் ரக வாகனத்திலே அந்த சேரி பகுதிக்கு பிரயாணமாய் போகிறார்.
He goes and preaches to the slum people.
அங்கே போய் அந்த சேரி பகுதிகளுக்கெல்லாம் அவர் போதிக்கிறார்.
You must live clean lives.
நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும்.
You must not waste money.
பணத்தை வீணாக்க கூடாது.
You must keep your house all tidy.
உங்களுடைய வீட்டை எல்லாம் நீட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
Pray to God.
தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும்.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
I'll see you tomorrow.
நாளைக்கு நான் வருகிறேன்.
That's missionary A.
இவர்தான் missionary A என்பவர், அர்ப்பணியாளர் A.
Missionary B, who's also a multi-millionaire.
அர்ப்பணியாளர் B வருகிறார், அவரும் ஒரு கோடீஸ்வரர்.
He comes and lives in that slum.
அவரோ வந்து அந்த சேரி பகுதியிலேயே அவரும் வாழுகிறார்.
And he tells them,
அங்கே சொல்கிறார்,
I will go to work just like you, like a day laborer in the construction site.
நீங்கள் இந்த கட்டுமான பணியிலே அனுதின கூலி வேலைக்காக போகிறீர்கள், அதே போல நானும் உங்களோடு கூட சேர்ந்து வேலைக்கு வருகிறேன்.
And I'll carry bricks and earn money like you.
நானும் உங்களைப் போலவே செங்கலை சுமந்து கொண்டு உங்களைப் போலவே பணம் சம்பாதிக்கிறேன்.
And I will earn 3-4,000 rupees a month.
நான் ஒரு மாதம்
like you.
உங்களைப் போலவே நானும் ஒரு மாதம் இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிக்கிறேன்.
Maybe 2,000 rupees.
மாதம் 2,000 ரூபாய்.
And with the same money I will live on this in this slum.
அதே நீங்கள் கிடைக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அதே பணத்திலே நானும் இந்த சேரி பகுதியில் வாழ்கிறேன்.
I will teach you how to live simply and clean.
எளிமையாக அதே சமயத்திலே துப்புரவாக தூய்மையாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன்.
But people tell him, oh, you're a millionaire.
நீர் ஒரு ஐஸ்வர்யவான், நீர் ஒரு கோடீஸ்வரர் என்று சொல்கிறார்கள்.
I'm a millionaire, but I will never use my credit card.
நான் ஒரு கோடீஸ்வரன் தான், ஆனால் ஒரு காலம் என்னுடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ பயன்படுத்த மாட்டேன்.
I will only use the money I earn here.
இங்கே நான் சம்பாதிக்கிற பணத்தை மட்டுமே பயன்படுத்தி வாழ்வேன்.
And he doesn't cheat.
அவர் ஏமாற்றவில்லை.
He has a credit card but he never uses it.
அவருக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறது, ஆனால் ஒரு காலம் அதை பயன்படுத்துவதே இல்லை.
Who will you admire more?
இப்பொழுது அர்ப்பணியாளர் A வையா அல்லது அர்ப்பணியாளர் B வையா, யாரை நீங்கள் மெச்சிக்கொள்வீர்கள்?
One who lived in a 5-star hotel and came to
5 நட்சத்திர ஹோட்டலில் வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து போதித்துக் கொண்டு போகிறவரா, அல்லது சேரியிலேயே ஒரு வீடு எடுத்து வாழ்கிறவரையா?
How do you think Jesus came?
இயேசு எப்படி வந்தார் என்று எண்ணுகிறீர்கள்?
Did he come in like a 5-star flesh and in a special way that
5 நட்சத்திர ஹோட்டலை போல ஒரு மாம்சத்திலே இயேசு இந்த பூமியில வந்தார் என்று எண்ணுகிறீர்களா?
Just came to preach to us.
ஏதோ நமக்கு போதிக்கும் படியாக வந்தார் என்று எண்ணுகிறீர்களா?
No.
இல்லை.
He came like missionary B.
அர்ப்பணியாளர் B ஐ போலவே அவர் வந்தார்.
He lived like us.
நம்மை போலவே வாழ்ந்தார்.
And he never used his heavenly credit card even once.
அவர் இந்த பரலோகத்தினுடைய கிரெடிட் கார்டை ஒரு முறை கூட பயன்படுத்தவில்லை.
He said, I can call 72,000 angels, but I will not call them.
72,000 தூதர்களை வரவழைக்க முடியும், நான் கூப்பிட மாட்டேன்.
For example,
உதாரணமாக,
there was a fig tree.
இங்கே ஒரு அத்திமரம் இருக்கிறது.
And Jesus wanted to see if there's any fruit there.
Adile palangal irukkiradha endru Yesu paarthar.
If he used his heavenly credit card,
avar paralavathinudaya credit card ai payanpaduthirundal,
even from 100 miles away he could say, there's no fruit there.
100 மைலுக்கு அப்பால் இருந்தே இந்த மரத்திலே கனிகளே இல்லை என்று கண்டுபிடித்திருந்திருக்க முடியும்.
But he never used it.
ஆனால் அதை அவர் பயன்படுத்தவில்லை.
He had to walk near the tree just like you and me.
உங்களைப் போலவும் என்னைப் போலவும் அவர் நடந்து மரத்தின் கிட்டே போய் அண்ணாந்து பார்க்க வேண்டியிருந்தது.
There's no fruit.
பழமே இல்லையே.
So many examples like that.
இதுபோல பல உதாரணங்கள்.
I saw this.
நான் இதை பார்த்தேன்.
He was just like me.
அவர் என்னைப் போலவே வாழ்ந்தார்.
And he was never discouraged.
ஒரு காலம் அதிரியப்படவில்லை.
Never afraid.
ஒரு காலம் பயப்படவில்லை.
Always full of joy.
எப்பொழுதும் சந்தோஷத்தால் நிறைந்தவராக இருந்தார்.
Every situation he could overcome.
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் மேற்கொள்ளுகிறவராகவே இருந்தார்.
I got faith in my heart.
உள்ளத்தில் எனக்கு விசுவாசம் வந்தது.
The devil is a liar.
பிசாசு பொய்யன்.
I can follow Jesus on this earth.
இந்த பூமியிலே நான் இயேசுவை பின்பற்ற முடியும்.
I can live as he lived.
அவர் வாழ்ந்தது போலவே வாழ முடியும்.
I can face every situation. My heavenly father will help me.
ஒவ்வொரு சூழ்நிலையையும் நான் சந்திப்பதற்கு என்னுடைய பரலோக பிதா எனக்கு உதவி செய்வார்.
I can forgive everybody who calls me a devil.
என்னை பிசாசு என்று அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் மன்னிக்க முடியும்.
I can look at every woman with purity like Jesus looked at them.
இயேசு எப்படி பார்த்தார் அதே போல ஒவ்வொரு ஸ்திரீயையும் பரிசுத்தமாய் நான் பார்க்க முடியும்.
I got faith.
எனக்கு விசுவாசம் வந்துவிட்டது.
I can love people who harm me.
எனக்கு தீமை செய்கிறவர்களை நான் நேசிக்க முடியும்.
I can control my tongue so that I don't get angry.
நான் கோபப்படாமல் இருக்க முடியாக என்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்த முடியும்.
All this faith came into my heart when I saw one thing.
இந்த விசுவாசம் எல்லாம் நான் ஒன்றை பார்த்த பொழுது எனக்கு உள்ளத்திலே வந்தது.
That Jesus lived on earth just like me.
என்னைப் போலவே இயேசு இந்த பூமியிலே ஒரு மனிதனாக வாழ்ந்தார்.
Now I will show you that in scripture.
நான் இதை இப்பொழுது வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Hebrews chapter 2 verse 17.
எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனம்.
Then now you will understand this verse.
இப்பொழுது இந்த வசனம் உங்களுக்கு விளங்கும்.
That is why I explained it before reading this verse.
ஆகவே தான் இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நான் சற்று விளக்கங்களை கொடுத்தேன்.
Speaking about Jesus.
இயேசுவை குறித்து பேசும்பொழுது
verse 17.
17 வசனம்.
He was made, he had to be made like his brothers in everything.
எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது.
We are his brothers.
நாம் தான் அவருடைய சகோதரர்கள்.
He was made like us in all things.
எல்லா விதங்களிலேயும் நம்மை போலவே அவர் மாற வேண்டியதாக இருந்தது என்று எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனம் கடைசியிலே வாசிக்கிறோம்.
Chapter 4 verse 15.
எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
He was tempted like us in all things.
எல்லா விதத்திலும் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார்.
And he did not sin.
ஆனாலும் அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார்.
That is why he said.
ஆகவே தான் அவர் சொல்கிறார்.
I am the light of the world.
நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன்.
But he also said in John 9 verse 5.
அதோடு கூட யோவானின் சுவிசேஷம் 9 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்கிறார்.
While I am in the world, I am the light of the world.
நான் இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன்.
After I go up to heaven.
நான் இப்ப அறைக்கு ஏறி செல்கிறேன். ஏறி சென்ற பிறகு
Matthew 5
மத்தேயு 5 அதிகாரம்
verse 14
14 வசனம்.
He told his disciples.
தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார்.
You are the light of the world.
நீங்களே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள்.
Supposing somebody asks me,
யாராவது என்னை பார்த்து இப்படி கேட்கிறார்கள்,
who is the light of the world?
உலகத்தின் ஒளி யார்?
And I say me.
நான் தான் என்று சொல்வேன்.
You say, Brother Zach, you are quite proud to say that you are the light of the world.
என்ன சகோதர ஜாக், இவ்வளவு பெருமையுள்ளவர்களா இருக்கிறீர்களா? நான் தான் உலகத்துக்கு ஒளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு.
I say, please turn in your Bibles to Matthew 5:14 and read.
உங்கள் வேதத்தை மத்தேயு 5 அதிகாரம் எடுத்துக்கொண்டு 14 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
These are not my words.
இது என்னுடைய வார்த்தை அல்ல.
Jesus said it.
இயேசு சொன்னார்.
He said, as long as he's in the world, John 9:5, he is the light of the world.
யோவான் 9:5 என்ன வாசித்தோம்? நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்.
Once I go up, you are the light of the world.
நான் பரத்துக்கு ஏறி சென்ற பிறகு நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள்.
Why are we afraid to say that?
ஏன் இதை சொல்வதற்கு நாம் பயப்படுகிறோம், தயங்குகிறோம்?
Because we say, oh, I will always live in sin. I have to live in darkness. Don't call me the light of the world.
நான் எப்பொழுதே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன். நான் வீழ்ச்சி அடைந்து கொண்டவனாய் இருப்பேன். ஆகவே என்னை பார்த்து உலகத்தின் ஒளி என்று சொல்ல வேண்டாம் என்று
சொல்லி. We are happy with the third rate useless Christianity that the devil wants us to live.
பிரயோஜனமற்ற மூன்றாம் தரமான கீழ்த்தரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பிசாசு எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வாழ்க்கையிலேயே திருப்திப்பட்டு விட்டோம்.
We are happy with the defeated, fighting, quarreling family life that all the people in the world have. We also have as
Christians. உலகத்தாரை போலவே தோற்கடிக்கப்பட்ட சண்டை போடுகிற பிரச்சனை நிறைந்த குடும்ப வாழ்க்கை வாழ்வதிலேயே திருப்திப்பட்டு விட்டோம்.
And because all the people around us and all the preachers are also also living this third rate defeated life, we say this is the normal Christian life.
நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரசங்கர்கள் எல்லாம் இதே போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நாமும் அதை ஒத்துக்கொண்டவர்களாய் இதுதான் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லிவிட்டோம்.
It is not the normal Christian
life. இது சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல.
Like I said yesterday.
நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல
the crooked devil has cheated you of your inheritance with Jesus purchased on the cross.
இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று சிலுவையிலே சுதந்தரித்த அந்த சுதந்திரத்தை பிசாசு வஞ்சித்து விட்டான். ஒய்யன்
I want to tell you my dear brothers and sisters.
என் அருமையான சகோதர சகோதரிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
I don't know whether I can convince you my words are poor.
என்னுடைய வார்த்தைகள் அவைகள் மிகவும் எளிதா இருக்கிறபடினாலே உங்களை நான் சொல்லி உங்களை நம்ப வைக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை.
I wish the Holy Spirit will convince you.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இதை நம்ப வைப்பார் என்று நான் விரும்புகிறேன்.
You can live a life 1000 times better than the life you're living now.
இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் 1000 மடங்கு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்.
If you will tell the devil he's a liar and start believing the word of God.
பிசாசை பார்த்து நீ ஒரு பொய்யன், நான் வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் வாழ முடியும்.
That we can walk as Jesus walked.
இயேசு நடந்தது போலவே நாம் நடக்க முடியும்.
God is light.
தேவன் ஒளியாக இருக்கிறார்.
What did we read? If we walk in the light, we can plug in and have fellowship with him.
நாம் அந்த ஒளியிலே நடந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய மின்சாரத்தினுடைய வயரிலே சொருகி வல்லமை பெறுவோம்.
That bulb is like me.
அந்த பல்பானது என்னை போல தான் இருக்கிறது.
Absolutely incapable of producing even a little bit of light.
கொஞ்சம் ஒளியை கூட உண்டாக்க கூடாத அளவுக்கு உதவியற்ற நிலையிலே தான் அந்த பல்ப் இருக்கிறது.
You are like me, I'm like you.
நீங்களும் என்னை போல இருக்கிறீர்கள், நானும் உங்களை போல இருக்கிறேன்.
We are incapable of having the life of Christ.
நாம் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு திறனற்றவர்களாய் இருக்கிறோம்.
The moment that bulb is plugged into the socket,
அந்த மின் விளக்கை அந்த மின்சாரத்திலே இணைத்த உடனே,
all of a sudden the darkness disappears.
திடீரென இருள் மறைந்து விடுகிறது.
That is what can happen.
இதுதான் எப்பொழுதும் நடக்கும்.
When we plug in and have fellowship with God through Jesus Christ.
நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்ட இயேசுவோடு கூட நமக்கு ஐக்கியம் உண்டாகும் பொழுது,
you know sometimes we read of a loose contact.
சில சமயத்திலே அந்த தொடர்பு அற்று போயிருக்கும், லூஸ் காண்டாக்ட் என்று சொல்வோம்.
We see that sometimes in our house.
நம்முடைய வீட்டிலே சில சமயத்திலே
பார்க்கிறோம். Plug in something and the lamp comes on and goes off. Comes on, goes off.
திடீரென ஒரு தொடர்பு அது படும் பொழுது லைட் எரிகிறது போய் விடுகிறது. எரிகிறது போய் விடுகிறது.
Let me say electricity is there.
மின்சாரம் இருக்கிறது.
Why is it coming on going off just like many Christians?
ஏன் அனைத்து கிறிஸ்தவர்களை போல இந்த பல்பு அணைகிறது எரிகிறது அணைகிறது எரிகிறது?
Sometimes very happy, sometimes very depressed.
சில சமயத்தில சந்தோஷம், சில சமயத்தில கவலை.
Just like the lamp goes on and off.
இந்த விளக்கு மின் விளக்கு அணைந்து அணைந்து எரிகிறது போல.
It's called loose contact.
தொடர்பு தளர்ந்து இருக்கிறது.
Loose contact with God.
தேவனோடு கூட உள்ள தொடர்பு இறுக்கமாக இல்லை, தளதள என்று இருக்கிறது.
It can be repaired.
அது சரி செய்யப்பட முடியும்.
Plug it in.
அது சரி செய்து சொருகுங்கள்.
See how that light has been burning.
இப்பொழுது பாருங்கள் அந்த விளக்கு எப்படி பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1 hour.
ஒரு மணி நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது.
God can do that for you.
தேவன் இதை உங்களுக்கு செய்ய முடியும்.
We walk in the light.
ஒளியிலே நடந்தால்,
fellowship with the
தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால்,
and our sins are cleansed away.
நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது.
We can have the life of God manifested through us.
நம் மூலமாக தேவனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க முடியும்.
Let's stop there today.
இன்றைய நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம்.
கன்க்ளூட் டுமாரோ.
நாளை தினத்தை தொடர்ந்து தியானித்து முடிப்போம்.
ப்ளீஸ் கம்.
தயவு செய்து நாளைக்கு வாருங்கள்.
பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுடைய நண்பர்களை அழைத்து வாருங்கள்.
அண்ட் பிரிங் யுவர் எனிமீஸ் டு.
உங்களுடைய சத்துக்களையும் கூட அழைத்து கொண்டு வாருங்கள்.
இட்ஸ் தி பெஸ்ட் வே டு மேக் தம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியாவது நீங்கள் அவர்களை நண்பர்களாய் மாற்றிக்கொள்ள முடியும்.
லெட்ஸ் ப்ரே.
நாம் ஜெபிப்போம்.
வில் யூ ரெஸ்பாண்ட் இன் யுவர் ஹார்ட் டு தி வேர்ட் ஆஃப் காட்.
இன்று கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கீழ்ப்படிந்த பதில் சொல்வீர்களா?
You say, Lord, maybe I haven't understood this fully.
ஆண்டவரே, இதை நான் முழுமையாக விளங்கிக் கொள்ளவில்லை.
But I believe the Bible describes a life that I still don't have.
ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை வேதமானது விளக்கி சொல்லுகிறது. ஆண்டவரே,
and I feel the devil has cheated me of something which I can have in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை பிசாசு எனக்கு வஞ்சித்து விட்டான். ஆண்டவரே,
he has cheated me for enough number of years, but he's not going to cheat me anymore.
ஆண்டவரே, போதுமான வருஷங்கள் பிசாசு என்னை ஏமாற்றி விட்டான், இனிமேலும் அவன் என்னை ஏமாற்ற முடியாது.
Help me to see that you lived on earth like me.
ஆண்டவரே, இந்த பூமியில் என்னைப் போலவே நீர் வாழ்ந்தென்பதை பார்க்க உதவி செய்யும்.
And give me the power of your Holy Spirit.
உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாரும்.
I can walk as you walked.
நீ நடந்தது போலவே நானும் நடக்க முடியும். ஆண்டவரே,
pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.